نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. تنية تخيير ليه قول أرميانا قول أرميانا نلا بيشي كيف يتر ميلو بسر مشيين اللي تريده الوزن قامك அல்லாஹ் தஆலா கேட்ட விஷயங்களை உணர்வதற்கும் செய்வதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அருள்புரிவானாக. இஸ்லாமிய மாணவர்களை பற்றி, முஸ்லிம் இளைஞர்களை பற்றி, அவர்களுடைய நன்மைகள் எதிரிருக்கின்றன, எப்படி அவர்கள் வாழ்ந்தால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவார்கள், அவர்களின் வாழ்க்கையின் குறிக்கோள் லட்சியம் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சில விஷயங்களை கூறி, அல்லாஹ்வின் இந்த மார்க்கத்தில் நிலைத்திருப்பதற்கு, அல்லாஹ்வின் இந்த மார்க்கத்தில் முன்னேறுவதற்குண்டான சில அறிவுரைகளை எனக்கும் அவர்களுக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அவருடைய குர்ஆனுக்கும் அவருடைய நபியின் சுன்னாவிற்கும் உட்பட்டதாக ஆக்கி அருள வேண்டும். சொல்லிலோ செயலிலோ சிந்தனையிலோ சீர்கேடுகள் வழிகேடுகள் குழப்பங்கள் சந்தேகங்கள் நிகழ்வதிலிருந்து என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, இந்த மார்க்கத்தின் தூண்களாக இருக்கிறார்கள், முஸ்லிம் சமுதாயத்தின் தூண்களாக இருக்கிறார்கள் முஸ்லிம் வாலிபர்கள், சமுதாயத்தின் எதிர்காலமாக இருக்கிறார்கள் முஸ்லிம் வாலிபர்கள். எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அந்த வாலிபர்களின் மீது இருக்கிறது, தலைவர்களின் எதிர்பார்ப்பும் அந்த வாலிபர்களின் மீது இருக்கிறது, பெற்றோர்களின் எதிர்பார்ப்பும் அந்த வாலிபர்களின் மீது இருக்கிறது. இந்த வாலிபர்கள் சீர்பெற்றவர்களாக, சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, ஒழுக்கமிக்கவர்களாக, இரையற்றம் மிக்கவர்களாக, ஈமானில் உறுதியுள்ளவர்களாக இருந்தால் இவர்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயமும் அல்ஹம்துலில்லா ஒரு சிறந்த சமுதாயமாக, இறைச்சமிக்க சமுதாயமாக, நல்லொழுக்கமிக்க சமுதாயமாக, பாதுகாப்பு பெற்ற சமுதாயமாக, பயமற்ற சமுதாயமாக இருக்கும். ஒரு சமுதாயத்திலே வாலிபர்கள் சீர்கட்டுவிட்டால் அந்த சமுதாயத்தின் வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள் ஒழுக்கத்தை தொலைத்துவிட்டால், ஈமானை இழந்துவிட்டால், இறையற்றத்தை அவர்கள் பறிகொடுத்துவிட்டால், அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பை அவர்கள் இழந்துவிட்டால், நபியின் மீதுள்ள அன்பை அவர்கள் இழந்துவிட்டால், அந்த சமுதாயத்தை தவிர வேறு ஒரு சமுதாயம் நஷ்டமிக்க சமுதாயமாக இருக்க முடியாது. நான் சொல்வது புரிகிறதா? ஒரு சமுதாயத்தின் வாலிபர்களிடத்திலே ஈமானும் இறையற்றமும் இருக்குமேயானால், அந்த சமுதாயத்தின் வாலிப ஆண்கள் பெண்கள் தக்வா உள்ளவர்களாக, ஈமான் உள்ளவர்களாக, அல்லாஹுவின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் நேசம் உள்ளவர்களாக இருந்து விடுவார்கள். அந்த சமுதாயத்தை விட சிறந்த சமுதாயம் ஒன்றும் இருக்காது. ஒரு சமுதாயத்தின் வாலிபர்கள் ஈமானை இறையச்சத்தை தக்குவாவை ஒழுக்கத்தை எழுந்துவிட்டால் அதை விட கேடு கட்ட அதை விட துர்பாக்கியமுடைய நாச வழியிலே செல்லக்கூடிய வேறு ஒரு சமுதாயத்தை காண முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய அந்த ஹதீஸ் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற அந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருப்பதை படித்திருப்பீர்கள். ஏழு மக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமான அல்லாஹுவின் அருளை உரித்தாக்குகிறார்கள். நாளை மறுமையிலே எந்நிழலும் இருக்காத அந்த நாளில் அல்லாஹுடைய அருளுடைய நிழலிலே ஏழு மக்களுக்கு அல்லாஹு தாலா நிழல் தருவான் என்று சொன்னபோது அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஏழு கூட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட கூட்டம் யார் தெரியுமா? இரண்டாவது மனிதர் யார் தெரியுமா? அவர்களிலே அல்லாஹுவின் வணக்க வழிபாட்டிலே இபாதத்திலே வளர்ந்த வாலிப ஆண் வாலிப பெண் என்று சொன்னார்கள். அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதிலே தனது வாலிபத்தை தொடர்ந்து அதிலேயே தனது வாலிபத்தை முடித்துக் கொண்ட ஒரு ஆண் ஒரு பெண். அந்த முஸ்லிமான மக்கள் அவர்கள் அரசுடைய நிழலில் இருப்பார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த ஒரு சிறப்புக்கு தகுதி உடையவர்களாக நாம் ஆக வேண்டுமா இல்லையா? இந்த ஒரு நற்செய்திக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டுமா இல்லையா? இன்று இத்தனையோ வாலிபர்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள். நமது சமுதாயத்தின் வாலிபர் பெண்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய இந்த நற்செய்திக்கு தகுதி உடையவனாக நான் ஆக வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்குமே ஆனால் நான் தொடர்ந்து பேசுகிறேன். சொல்லுங்கள், ஆசை இருக்கிறதா இல்லையா? சொல்ல கோமா இருக்காங்க தெரியல பெறக்கூடிய வாலிபனாக நான் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மனமாறு சொல்லுங்கள், அது கூட ஆசை வரலையா? சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய நற்செய்தியை. கல்லுக்கு முன்னாடி பேசினா கூட கல்லே பேசிட்டு போல இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய நற்செய்தியை பெறக்கூடிய வாலிபராக யா அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொண்டு விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நமது காரியம் எல்லாம் நல்லபடியாக முடிந்துவிடும். ஒரு சிறந்த வாலிபராக ஒரு சிறந்த முஸ்லிம் வாலிப பெண்ணாக எப்படி ஆக வேண்டும் என்றால் அதற்கு சில அறிவுரைகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கிறார். எதுவரை அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நாம் வரவில்லையோ ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு நாம் வரவில்லையோ இந்த மார்க்கத்தில் வெற்றியை பெற முடியாது, தெளிவான வழிகாட்டுதலை அடைய முடியாது. நாம் எவ்வளவெல்லாம் சிந்தித்தாலும் சரி நமது சிந்தனைகள் எல்லாம் குப்பை. நாம் எவ்வளவுதான் யோசித்தாலும் சரி நமது யோசனை எல்லாம் குப்பை. அல்லாஹ்வின் வேதம் தான் சரியானது, அல்லாஹ்வின் வேதம் தான் உண்மையானது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தான் சிறந்தது. பெரியவர்களே, ஒரு முஸ்லிம் வாலிப ஆண் ஒரு முஸ்லிம் வாலிப பெண்ணுடைய அவர்களின் எழுச்சி அவர்கள் உணர்வுள்ளவர்களாக ஈமான் உள்ளவர்களாக இறைச்சம் உள்ளவர்களாக ஒரு சிறந்த சிந்தனை உள்ளவர்களாக அவர்களுடைய சிந்தனையின் தெளிவு அவர்களுடைய கொள்கையின் உறுதி அவர்களுடைய வாக்கின் சுத்தம் அவர்களுடைய சொல் செயல் அனைத்தும் வீரத்தோடும் நியாயத்தோடும் நீதத்தோடும் நேர்மையான பாதையிலே அமைந்து இம்மையிலே ஒரு சிறந்த முன்னோடிகளாக
வீரமிக்கவர்களாக தலைவர்களாக தலைவிகளாக வழிநடத்தக்கூடியவர்களாக உருவாக வேண்டும் என்றால்
சொல்வது புரிகிறதா? இன்னொரு விஷயம்,
இப்படி உருவாக வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ணம் இருக்குமே ஆனால் முதலில் அவர்கள் அல்குர்ஆனை கையில் எடுக்கட்டும். எந்த அல்குர்ஆனை கூட்டி போர்த்தி அலமாரியிலே தூக்கி வைத்துவிட்டு ரமலான் வந்தால் மட்டும் தூசி தட்டுகிறார்களோ, அல்லது பரக்கத்துக்காக மட்டும் எடுக்கிறார்களோ, அல்லது இறந்தவர்களின் வீடுகளிலே சடங்குகளுக்காக ஓதப்படும் ஒரு வேதமாக ஆக்கி வைத்திருக்கிறார்களோ, அந்த அல்குர்ஆனை இன்றைய இதே இரவிலே அவர்கள் எடுக்கட்டும். அல்குர்ஆனை அவர்கள் தங்களது நெஞ்சோடு அணைக்கட்டும். அல்குர்ஆனை திறந்து அவர்கள் படிக்கட்டும். அதனுடைய வசனங்களை உணர்வோடு சிந்தனையோடு அன்போடு ஈமானோடு அவர்கள் படிக்கட்டும். அல்குர்ஆனை படித்த ஒரு சமுதாயத்தால் இந்த உலக வரலாற்றை மாற்றிய சமுதாயமாக ரோமர்களும் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவர்களும் மஜூசிகளும் பயந்து நடுங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிய சகோதரர்களே, கேட்கிறீங்களா? கேட்கிறீங்களா? உங்களது செல்வத்தால் எதிரிகள் பயப்பட மாட்டார்கள், உங்களுடைய பங்களாக்களால் எதிரிகள் பயப்பட மாட்டார்கள், உங்களுடைய அழகால் உங்களுடைய உலக பொருளாதார கல்விகளால் உங்களுடைய இந்த துன்யாவின் எந்த முன்னேற்றத்தாலும் எதிரிகள் உங்களை பார்த்து பயப்பட மாட்டார்கள். முஸ்லிம்களை பார்த்து எதிரிகள் பயப்பட வேண்டும் என்றால் அஞ்ச வேண்டும் என்றால் அல்குர்ஆனை கையிலே அவர்கள் எடுக்கட்டும். அல்லாஹ்வின் வேதத்தை நெஞ்சோடு அணைக்கட்டும். இரவிலும் பகலிலும் காலையிலும் மாலையிலும் அல்குர்ஆனை அவர்கள் ஓதட்டும், புரியட்டும். அல்குர்ஆனின் படி அவர்கள் தங்களது வாழ்க்கையை அமைத்து பார்க்கட்டும். பிறகு பாருங்கள், மாற்றார்கள் உங்களை பார்த்து எப்படி பயப்படுவார்கள், எப்படி உங்களை மதிப்பார்கள் என்று. அல்லாஹ்வின் வேதத்தை மதிக்காத உங்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பானா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் வேதத்தை திறந்து படித்து உணர்ந்து அதன்படி செயல்படாத சமுதாயம் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்க மாட்டான். இந்த குர்ஆன் கண்ணியமிக்க குர்ஆன், கீர்த்தி மிக்க, புகழ் மிக்க, உயர்வு மிக்க, புனிதமிக்க வேதம் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை கையில் எடுக்காதவரை, இந்த குர்ஆனை அணைக்காதவரை, இதை புரியாதவரை, இதை படிக்காதவரை, இதற்காக வாழ்ந்து சாவாதவரை கண்ணியத்துக்குரியவர்களே கண்ணியத்தை பெற முடியாது. கண்ணியம் என்ற கடையில் இருக்கக்கூடிய சக்கரையா? கண்ணியம் என்ற கடையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளா? விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று அல்லாஹ் அவன் தான் கண்ணியத்தை கொடுப்பவன். அவன் கையில் தான் கண்ணியம் இருக்கிறது. அவன் தான் கண்ணியத்தை முடிவு செய்கிறான். அறிவிப்பு எதை பற்றிய அறிவிப்பு? அல்லாஹ்வுடைய அறிவிப்பு. எதை பற்றி அறிவிப்பு? அல்லாஹ்வின் முடிவை பற்றி அறிவிப்பு, அல்லாஹ்வின் விதியை பற்றி அறிவிப்பு, அல்லாஹ்வின் திட்டத்தை பற்றி அறிவிப்பு. ஆட்சிக்கு சொந்தக்காரன் யார்? அல்லாஹ். வானத்தின் ஆட்சி அவனுக்கு, பூமியின் ஆட்சி அவனுக்கு, வானத்தின் மேலும் ஆட்சி அவனுடையது, அரிசிக்கு மேல் ஆட்சி அவனுடையது, அந்த தராசரங்களில் அகிலங்கள் அனைத்தின் ஆட்சியும் அவனுக்கே உரித்தானது. மேகங்கள், வானவர்கள், மலை, மலை, மனிதன், மிருகம், காற்று, காற்றில் உள்ள விலங்குகள், கடல், கடலில் உள்ள மீன்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்ட, அல்லாஹ்வின் ஆட்சிக்கு அடிபணிந்த அடிமைகள். அல்லாஹ்வுடைய ஆட்சி சூரியனில் இருக்கிறது, அல்லாஹ்வின் ஆட்சி சந்திரனில் இருக்கிறது, அல்லாஹ்வின் ஆட்சி அவன் படைத்த பிரபஞ்சத்தின் அத்தனை கோள்களிலும் நட்சத்திரங்களிலும் அவனுடைய ஆட்சி. மனிதன் என்ன நினைக்கிறான்? சில மனிதர்களின் ஆதரவால், சில மனிதர்களின் துணை கொண்டு, ராணுவத்தின் துணை கொண்டு, ஒரு படையின் துணை கொண்டு, ஒரு பூமியின் சில நிலவரப்பை, பூமியில் உள்ள சில மனிதர்களின் மீது அவன் ஆதிக்கம் செலுத்திவிட்டால் தன்னை ஆட்சிக்கு சொந்தக்காரனாக நினைக்கிறான். செற்று மண்ணோடு மண்ணாக ஆகக்கூடியவன் இவனுடைய ஆட்சி நிலையானதா? அல்லது அன் ஹையுல் கையூம் என்றுமே உயிரோடு இருக்கக்கூடிய, மரணமே இல்லாத ஹையுல் லயமூத், மரணமே இருக்காத, சாவே இல்லாத அந்த ரப்புடைய ஆட்சி நிலையானதா? லிமனின் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார். யாருக்கு ஆட்சி சொந்தமானது? அல்லாஹ் கேட்கிறான். என் ஒருவனுக்குத்தான், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வாகிய எனக்குத்தான் ஆட்சி சொந்தமானது. அவன் அல் மலிக், அரசன், அல் மலிக் பேரரசன், மாலிக் எல்லோருக்கும் அவன் தான் ஒரே ஓனர், ஒரே உரிமையாளர். பெரியவர்களே, வாலிபர்களே, வாலிப பெண்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியை தர காத்துக் கொண்டிருக்கிறான், உங்களுக்கு அதிகாரத்தை தர காத்துக் கொண்டிருக்கிறான், உங்களுக்கு கண்ணியத்தை தர காத்துக் கொண்டிருக்கிறார், உங்களை சிறந்தவர்களாக, மேம்பட்டவர்களாக, ஒழுக்கமிக்கவர்களாக, உயர்ந்த தரத்தில் சமுதாயத்திற்கே வழிகாட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எப்போது? எப்போது? அல்லாஹ்வின் வேதத்தின் பக்கம் நீங்கள் வந்துவிட்டால், அல்லாஹ்வின் வேதத்தின் பக்கம் நீங்கள் வந்துவிட்டால், அல்லாஹ்வின் வேதத்தோடு நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டால், அல்லாஹ் சொல்கிறார், ஆட்சியை கொடுப்பவர் யார்? படிப்பு ஆட்சியை கொடுக்கிறது, ஓட்டுகள் ஆட்சியை கொடுக்கின்றன. அந்த ஓட்டுகள் ஆட்சியை கொடுத்திருக்குமேயானால் அடுத்த 5 ஆண்டுகளிலே அந்த ஆட்சி எங்கே செல்கிறது? குளில்லாஹும்ம மாலிகல் முல்கி, ஆட்சியை கொடுப்பவன் அல்லாஹ். அல்லாஹ் நீ ஆட்சியை கொடுக்கிறாய், யாருக்கு மரித்தஷா? நீ யாரை நாடுகிறாயோ? சிலரை சோதிப்பதற்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறான், பிறவனுக்கும் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான், சுலைமானுக்கும் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். அல்லாஹ்விடத்திலே பிறவனும் சுலைமானும் சமமானவர்களா? பிறவன் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன், சுலைமான் அல்லாஹுவால் அருளப்பட்டவர். அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவர் மீது நிலவட்டுமாக. சுலைமான் அல்லாஹுவால் பொறுத்து கொள்ளப்பட்டவர், அல்லாஹுவால் அருளப்பட்டவர், அல்லாஹுடைய நபி, அல்லாஹுவின் நேசர். பிரௌன் அல்லாஹுடைய எதிரி. அல்லாஹ் ஆட்சியை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பான். ஆட்சியை வைத்து கண்ணியமல்ல, ஆட்சியை வைத்தும் அல்லாஹ் இழிவுபடுத்துவான். அடுத்து சொல்கிறார், வதன்ஜுல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடும்போது, நீ நாடிய இடமிருந்து, நாடிய நேரத்திலே, நாடிய விதத்திலே நீ ஆட்சியை பறிப்பான், நீ ஆட்சியை பறிக்கக்கூடியவன் அல்லாஹ்வே. எந்த ராணுவம் உன்னை ஆட்சியை உட்கார வைத்ததோ அதே ராணுவம் ஒரு நாள் உன்னை சுட்டுக் கொள்ளும். எந்த மக்கள் உன்னை ஆட்சியில் உட்கார வைத்தார்களோ அதே மக்கள் உன்னை ஓட ஓட விரட்டி அடித்து சாவடிப்பார்கள். நடந்ததா, நடக்கிறதா இல்லையா யோசித்து பாருங்கள். உங்களை சுற்றி உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டுதான் நீங்களும் இருப்பீர்கள். 40 ஆண்டுகள் அசைக்க முடியாத ஆட்சி எங்கள் ஆட்சி, பரம்பரை ஆட்சி எங்கள் ஆட்சி, எங்களை யாரும் வெல்ல முடியாது என்று பேசிய வம்பர்களை எல்லாம் மக்கள் எப்படி நாயை அடிப்பது போல, ஒரு விலங்கை அடித்து சாவடிப்பது போல ரோட்டிலே ஓட ஓட அடித்து சாவடித்த காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை மறந்திருக்க மாட்டீர்கள். எந்த மக்களை கொண்டு என் மக்கள் என்னை ஆட்சியில் அமர வைத்தவர்கள் என்று பெருமை அடித்தார்களோ அதே மக்களை அல்லாஹ் அந்த ஆட்சியாளனுக்கு எதிராக திருப்பினார். எந்த ராணுவத்தை என் ராணுவம், நான் பயிற்சி கொடுத்த ராணுவம் என்று பெருமை பேசினார்களோ அதே ராணுவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எதிராக மாற்றினார். قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء கண்ணியத்தை கொடுப்பார், இழிவுபடுத்துவாய் கேவலப்படுத்துவார். எப்போது முஸ்லிம்கள் வேதனையோடு சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் வேதனையோடு கவலையோடு கேளுங்கள், உணர்வோடு கேளுங்கள், புரிய முயற்சி செய்யுங்கள். இந்த குர்ஆனை கொண்டு கண்ணியத்தை தேடி, குர்ஆன் தான் எங்கள் வேதம், இதை படிப்போம், இதை சிந்திப்போம், இதை பரப்புவோம், இதற்காக வாழ்வோம், எங்களின் எல்லா பிரச்சனைகளையும் குர்ஆனை கொண்டு தீர்த்துக் கொள்வோம், எங்களின் எல்லா பிரச்சனைகளையும் குர்ஆனை கொண்டு தீர்த்துக் கொள்வோம். குர்ஆன் எங்களது வழிகாட்டி, குர்ஆன் எங்களது வேத புத்தகம், குர்ஆன் எங்களை நேர்வழிப்படுத்தும், குர்ஆன் எங்களுக்கு அறிவை கொடுக்கும், குர்ஆன் எங்களுக்கு சிந்தனையை கொடுக்கும், குர்ஆன் எங்களுக்கு நல்வாழ்க்கையை கொடுக்கும் என்று முஸ்லிம்கள் இருந்தார்களோ அப்போது முஸ்லிம்கள் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் எதை வைத்து ஆட்சி செய்தார்? குர்ஆனை கொண்டு ஆட்சி செய்தார். உமர் எதை வைத்து ஆட்சி செய்தார்? குர்ஆனை கொண்டு ஆட்சி செய்தார். எதை கொண்டு ஆட்சி செய்தார்? குர்ஆனை கொண்டு ஆட்சி செய்தார். அலி எதை கொண்டு ஆட்சி செய்தார்? குர்ஆனை கொண்டு ஆட்சி செய்தார். முஆவியா எதை கொண்டு ஆட்சி செய்தார்? குர்ஆனை கொண்டு ஆட்சி செய்தார்கள். இஸ்லாமிய மன்னர்கள் எதை கொண்டு ஆட்சி செய்தார்கள்? குர்ஆனை கொண்டு ஆட்சி செய்தார்கள். ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன். அல்லாஹ் அனைவரையும் பொறுத்தி கொள்வார். குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கை வேதமாக இருந்தது, அவர்களின் மந்திர புத்தகங்களாக இருக்கவில்லை. குர்ஆன் அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய வேதமாக இருந்தது, அவர்களது சடங்குகளுக்காக ஓதப்படும் மந்திரங்களாக இருக்கவில்லை. நான் சொல்வது புரிகிறதா? குர்ஆன் எப்படி இருக்கிறது? முஸ்லிம்களின் சடங்குகளுக்கு ஓதப்படும் மந்திர புத்தகமாக குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. மாற்றார்கள். பிறப்புக்கு என்று சில மந்திரங்கள், இறப்புக்கு என்று சில மந்திரங்கள், இப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களுக்கும் சில மந்திரங்களை ஓதி சில சடங்குகளை செய்து அதை கூட பிறப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் நிலையை கொஞ்சம் எண்ணி கவலைப்பட்டு பாருங்கள். குர்ஆன் ஒரு வீட்டிலே திறக்கப்படுகிறது, குர்ஆன் ஒரு வீட்டிலே கூட்டமாக ஓதப்படுகிறது என்றால் யாரோ அங்கே இறந்து விட்டார்கள். உயிருள்ளவர்களை எச்சரிப்பதற்காக இறக்கப்பட்ட குர்ஆன் மக்கா வாசிகளையும் அதை சுற்றியுள்ளவர்களையும் எச்சரிப்பதற்காக இறக்கப்பட்ட இந்த குர்ஆன், நற்செய்திக்காக இறக்கப்பட்ட இந்த குர்ஆன், மக்களின் வழிகாட்டுதலுக்காக இந்த ஹாதல் குர்ஆன், யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், ஷஹ்ரு ரமழான் அல்லதி உன்ஸில ஃபீஹி குர்ஆன் ஹுதல் லின்நாஸி வபைனாதி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், சத்தியத்தை அசத்தியத்திலிருந்து பிரித்து தெளிவுபடுத்தக்கூடிய வேதமாக, மக்களை வழிகேட்டிலிருந்து மீட்டெடுத்து நேர்வழியில் ஒருங்கிணைக்கக்கூடிய வேதமாக, ஒற்றுமை வேண்டுமா, உயர்வு வேண்டுமா, பாதுகாப்பு வேண்டுமா? அல்லாஹ்வின் வேதத்தை ஒற்றுமையாக பிரியாமல் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வேதம் சிந்தித்து பாருங்கள். தொழுகையில் ஓதப்படுகிறது அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதுவதை மார்க்க சட்டமாக ஆக்கினார்கள் அல்லவா? அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தினான் அல்லவா? குர்ஆனில் முடிந்ததை தொழுகையிலே நீங்கள் ஓதுங்கள். வஇதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஊ லஹு வஅன்ஸிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால், குர்ஆன் ஓதப்பட்டால் செவி தாழ்த்தி கேளுங்கள். வஇதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஊ, காது கொடுத்து கேளுங்கள். வன்சித்து, வாய் மூடி இருங்கள். உங்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணை அருள் இறங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த தொழுகையிலே மஸ்ஜிதிலே இமாம்கள் ஓதும் போது ஓரளவுக்கு இமாம்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அர்த்தம் புரியலாம். ஆனால் பல இடங்களில் பார்த்தவரை அர்த்தம் புரிந்துதான் அவர்கள் ஓதினார்களா என்று சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அழவேண்டிய வசனங்கள் ஆனால் அழுகை வருவதில்லை. அச்சத்தால் நடுக்க வேண்டிய வசனங்கள் ஆனால் நடுக்கம் ஏற்படுவதில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அங்கே உணர்வு ஓதப்படவில்லை, அர்த்தம் புரிந்திருந்தாலும் உணர்வு அங்கே ஏற்படவில்லை. பொதுமக்களை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த மஸ்ஜிதிலே ஒரு தொழுகையிலே குர்ஆன் ஓதப்பட்டால் அந்த ஓதப்படும் வசனங்கள் என்ன வசனம் என்று சிந்திக்கின்ற புரிகின்ற அளவுக்கு குர்ஆனுடைய ஞானம் இருக்கிறதா நமது சமுதாயத்திலே? எப்படி சொன்னா அல்லாஹ் தஆலா மொத்தமா எழுதி கொடுத்த மாதிரி இந்த கடைசியில் அலங்கார கைப்பிலிருந்து 10 சூராவை மனப்பாடம் பண்ணிக்கிட்டா அதோட கதை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு குர்ஆன் போடுவோம். எப்படி அலங்கார கைப்பிலிருந்து 10 சூராவை மனப்பாடம் பண்ணிட்டா அதோட குர்ஆன் முடிஞ்சு விட்டது? இதை தாண்டி வேற எங்கேயாவது இமாம் உபதித்தார் என்றால் அது என்ன சூரா, எத்தனாவது வசனம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, அதை தேடக்கூடிய அறிவு, ஞானம், தேடல் ஏதாவது ஒரு ஆசை நம்மிடத்தில் இருக்கிறதா? குர்ஆனோடு உள்ள தொடர்பை பாருங்கள், குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பாருங்கள். கேவலமாக இல்லை, அல்லாஹ்வுடைய வேதம் கிடையாது. இந்த குர்ஆனை ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து உணர்ந்து அதன்படி செயல்படுவதால் பறக்கம். சஹாபாக்களுக்கு குர்ஆனுடைய பறக்கத்தை எதை கொண்டு விளைத்தது? தாயத்துகளை கொண்டா, தகடுகளை கொண்டா, குர்ஆனை மந்திர புத்தகமாக ஆக்கியதை கொண்டா? இல்லை, வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஆக்கினார்கள். தொழுகையில் ஓதினார்கள், தொழுகைக்கு வெளியிலே ஓதினார்கள், மஸ்ஜிதிலே ஓதினார்கள், தங்களது கடை தெருக்களிலே, தங்களது வீடுகளிலே, தங்களது அரசியல்களிலே அதை சட்டமாக பின்பற்றினார்கள். இந்த முஸ்லிம்கள் எப்படி மாறிவிட்டார்கள் தெரியுமா? அது குர்ஆன் சட்டம் எல்லாம் இப்ப நமக்கு வேலைக்கு ஆவாது. குர்ஆன் எல்லாம் எடுத்து இப்ப நம்ம பேச முடியாதா? இப்ப நம்ம எல்லாரும் மாதிரி எல்லாமே பேசணும். எப்படியெல்லாம் மக்கள் குர்ஆனை புறக்கணிக்கின்ற வழிகளை பாருங்கள். ஒரு ஊரிலே எல்லாவற்றுக்கும் வகுப்பு இருக்கிறது, ஏற்பாடு இருக்கிறது, அதற்கான எல்லா திட்டங்களும் இருக்கின்றன. முன்னாடி கூட இருந்துச்சு, இப்ப இந்த ஊர்ல எப்படி இருக்குன்னு தெரியல. முன்னாடி எல்லாம் நாங்கெல்லாம் ஓதும் போது குர்ஆன் முடிக்கணும். குர்ஆன் முடிச்சதுக்கு பிறகு குறைஞ்சது 3 தடவை குர்ஆனை கத்தம் பண்ணணும் உஸ்தாதுக்கு. ஆரம்பத்திலிருந்து அல்ஹம்துலிருந்து ஓதி கடைசி வரைக்கும் ஓதி காட்டும். அதுக்கப்புறமா தர்ஜுமத்துல் குர்ஆன் உஸ்தாதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிச்சு காட்டணும். தர்ஜுமாவே கிடைக்காத காலங்களில் கூட தர்ஜுமாவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உஸ்தாதுல வாசித்து காட்ட வேண்டும் என்ற ஒரு வழக்கம் இருந்தது நான் ஓதியக்கூடிய. ஆனால் இந்த முஸ்லிம்களை யோசித்து பாருங்கள், குர்ஆனுடைய தர்ஜுமாக்கள் எல்லாம் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய போனில் கூட வந்துவிட்ட காலங்களிலே இன்று அமர்ந்திருக்கின்ற எத்தனை முஸ்லிம் சகோதரிகள் அல்லது முஸ்லிம் வாலிபர்கள் இவர்களால் கை தூக்கி சொல்ல முடியும், ஆம் நான் ஒரு முறை முழுமையாக அல்ஹம்துலிருந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூராவிலிருந்து மினல் ஜின்னத்தி வன் நாஸ் வரை உணர்ந்து புரிந்து படித்திருக்கிறேன். ஞாபகம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு முறை முழுமையாக நான் குர்ஆனை வாசித்திருக்கிறேன். அதன் அர்த்தத்தை என்னால் முடிந்த அளவு புரிந்து படித்திருக்கிறேன். தெரியாத இடங்களில் அறிஞர்களிடத்திலே சென்று நான் கேட்டிருக்கிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களது டிகிரிகள் எதற்காக, உங்களது செல்வங்கள் எதற்காக, உங்களது இந்த அறிவு எதற்காக, இதை வைத்து நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? இகழ்ச்சி, ஈவு, கேவலம், பின்னடைதல், சமுதாய மக்களால் நசுக்கப்படுதல், அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்படுதல், மாற்றார்களால் அநீதிக்கு ஆளாக்கப்படுதல், இவற்றை தவிர வேறு எதுவும் நின்றாது. குர்ஆனை புறக்கணித்த சமுதாயத்திற்கு குர்ஆனை, ஏன் இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட புத்தகம்? இது கண்ணியத்தின் புத்தகம். குர்ஆன் பல் ஹுவ குர்ஆனும் மஜீத், இந்த குர்ஆன் கண்ணியத்துடைய புத்தகம். இது சங்கைக்குரிய புத்தகம். இதை நீங்கள் தனது நெஞ்சோடு அழைத்துக் கொண்டு, இதை நீங்கள் புரியாத வரை உணராத வரை அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்க மாட்டார். கேவலப்பட்டு இருந்த, மக்களால் நசுக்கப்பட்டுக் கொண்டிருந்த, அநாகரிகமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை கிஸ்ராவுக்கே ஆட்சியை சொல்லித் தரக்கூடிய, கைசருக்கே சட்டத்தை சொல்லித் தரக்கூடிய அளவுக்கு அவர்களை எல்லாம் தங்களது வேலைக்காரர்களாக பணியாளர்களாக ஆக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றலை அந்த தோழர்களுக்கு கொடுத்தது எது சகோதரர்களே? குர்ஆனா அல்லது அவர்களுடைய உலக படிப்பாளர்கள்? படிப்பை நீங்கள், உலக படிப்பை நீங்கள் பெற நினைக்கிறீர்களா, பட்டமாக நினைக்கிறீர்களா, வாழ்க்கை அதை எந்த ஆய்வும் தவறு என்று சொல்லவில்லை. நீங்கள் பேச்சுலர் டிகிரியா, மாஸ்டர் டிகிரியா, அதற்கு மேல் அட்வான்ஸா எல்லாம் நீங்கள் பெறுங்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் குர்ஆனை புறக்கணித்து விட்டு உலகம்தான் கதி என்று அவர் நினைத்து விட்டால் அம்மன் தவல்லா அன்றுகிறீனா, யார் நமது குர்ஆனை புறக்கணித்தார்களோ நபியே நீங்களும் அவனை புறக்கணித்து விடுங்கள். உலக வாழ்க்கை தான் என்று ஒருவன் சென்று விட்டால் நபியை அல்லாஹ் கட்டளையிடுகிறார், அவனை நீங்கள் மறந்து விடுங்கள், புறக்கணித்து விடுங்கள். அல்லாஹ் நினைவு வைப்பானா? அல்லாஹ் அந்த மனிதனை நினைவு வைப்பானா? ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. الله يذكر القرآن யார் குர்ஆனை புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையிலே நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது, கேவலமான வாழ்க்கை இருக்கிறது, நசுக்கப்படும் வாழ்க்கை இருக்கிறது. இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் MBA வாழ்த்தாங்க, எல்லாம் PhD ஆயிட்டாங்க, எல்லாம் டாக்டர், எல்லாம் BE, ME இன்ஜினியர், எல்லாம் இருக்கிறது. குர்ஆன் இல்லை என்றால் கேவலப்படும்படி அல்லாஹ் கூறுவான், அல்லாஹ் பாதுகாப்பானா? இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் படித்து விட்டார்கள், எல்லாம் அரசாங்க வேலைக்கு சென்று விட்டார்கள், அரசாங்க வேலைகளில் எல்லாம் முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள், கண்ணியம் கிடைச்சு விடுமா? எது கண்ணியம் சகோதரனே? எது கண்ணியம்? அதை முதலிலே தெரிந்து கொள்வீர்களா? உலகத்திலே முஸ்லிம் நாடுகள் இல்லையா? அங்கே முஸ்லிம்கள் ஆட்சி செய்யவில்லையா? அங்கே முஸ்லிம்களின் அதிகாரிகள் இல்லையா? கண்ணியம் எது? நீங்கள் பிறரை வழிநடத்த வேண்டும், நீங்கள் பிறருக்கு வழிகாட்ட வேண்டும். உங்களை பிறர் பார்த்தால் அவர் உங்களை தலைவராக, உங்களை பார்த்து மதிக்கக்கூடியவராக, உங்களை கண்ணியவராக, சிறந்தவராக அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது கண்ணியம் சகோதரர்கள். எதுவல்ல கண்ணியம்? ஆட்சியில் அமர்வது கண்ணியம் அல்ல, ஒரு பதவியில் அமர்வது கண்ணியம் அல்ல, அதுவா கண்ணியம்? கண்ணியம் எது? உங்களது மார்க்கம் மதிக்கப்பட வேண்டும், உங்களது குர்ஆன் மதிக்கப்பட வேண்டும், உங்களது நபியின் போதனை மதிக்கப்பட வேண்டும். இஸ்லாத்தின் கண்ணியத்தில் இருந்து ஒரு முஸ்லிமின் கண்ணியத்தை பிரித்து பார்க்க முடியாது. அப்படி பிரித்து பார்த்தால் அந்த முஸ்லிம் முஸ்லிம் அல்ல. சொல்வது புரிகிறதா? புரிகிறதா? இந்த எப்படி மக்கள் இஸ்லாமுக்கு கண்ணியம்னா எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு கண்ணியம். கொஞ்சம் நல்ல கவனமாக முக்கியமான சில விஷயங்களை சொல்லுவோம். இது எப்படி? இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை பத்தி எல்லாம் பேச வேணாம். யாருக்கு கண்ணியம் வேண்டும்? அப்துல்லாவும் பேர் வச்சவங்களுக்கு, ஹதீஜாவும் பேர் வச்சவங்களுக்கு, முஸ்லீம் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு, லப்பைகளுக்கு, மரைக்காய்களுக்கு, ராமத்தோருக்கு, அசாக்கு, பட்டாணிக்கு, காணுக்கு, இவர்களுக்கு கண்ணியம் வேண்டும். என்ன வித்தியாசம்? இஸ்லாமுக்கு கண்ணிய வேண்டும், முஸ்லிம்களுக்கு கண்ணிய வேண்டும். என்ன வித்தியாசம்? எங்கே இஸ்லாமுக்கு கண்ணியம் இருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக முஸ்லிம்களுக்கு கண்ணியம் இருக்கும். எங்கே முஸ்லிம்களுக்கு தான் கண்ணியம் என்று பேசப்படுகிறதோ அங்கே இஸ்லாமுக்கு கண்ணியம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. புரிகிறதா? புரிகிறதா? புரியல. இப்ப சொல்ற பாருங்க, இஸ்லாமுடைய கண்ணியம் முஸ்லீமுடைய கண்ணியம் என்ன வித்தியாசம்? ஒரு முஸ்லீம் போலீஸ் அதிகாரியாக மாறிவிட்டார், முஸ்லீமுக்கு கண்ணியம் கிடைத்தது. கவனமாக கேளுங்க, வாலிபர்களை படிக்கக்கூடியவர்களை கவனமாக கேளுங்க. நீங்க படிச்சீங்க பெரிய படிப்பு, ஐஐஎஸ் ஐபிஎஸ் இப்படி போய்கிட்டே இருக்கீங்க, முஸ்லீமுக்கு கண்ணியம் கிடைத்தது, அதாவது முஸ்லீம் என்ற பெயர் உள்ளவருக்கு கண்ணியம் கிடைத்தது. புரிஞ்சா? இப்ப பாருங்க, ஆனால் அங்கே நீங்கள் செல்லும் போது பெற்றெடுத்த தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களது நீங்கள் எம்பிபிஎஸ் படித்த டாக்டராக ஆக்கிவிட்டீர்கள், அரசாங்க டாக்டராக மாறிவிட்டார், மிகப்பெரிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை நிபுணராக மாறிக்கொண்டிருக்கிறார், முஸ்லீமுக்கு கண்ணியம் கிடைக்கிறது, முஸ்லீம் என்ற பெயர் உள்ளவருக்கு கண்ணியம் கிடைக்கிறது. ஆனால் அங்கே அந்த முஸ்லீமுக்கு தொழுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் அங்கே அந்த முஸ்லீமுக்கு தொழுவதற்கு அனுமதி இல்லை. ஒரு அரசாங்க துறையில ஒரு முஸ்லீம் வேலை செய்தாலும் அந்த முஸ்லீமுக்கு என்று தொழுவதற்கு இடம் இருந்தால் அங்கே இஸ்லாமுக்கு கண்ணியம் இருக்கிறது. அங்கே அந்த முஸ்லீம் அவனுடைய நபியின் வழிமுறைப்படி தாடி வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்டால் அங்கே அவனுடைய இஸ்லாமுக்கு கண்ணியம் இருக்கிறது, முஸ்லீமுக்கும் கண்ணியம் இருக்கிறது, இஸ்லாமுக்கும் கண்ணியம் இருக்கிறது. ஒரு முஸ்லீமுக்கு பதவி கொடுக்கப்படுகிறது, ஆனால் அவன் அங்கே தொழுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை, அவனுடைய தாடிக்கு அங்கே அனுமதி இல்லை. அவனுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை, இஸ்லாமிய ஒழுக்கத்தை, நபியின் சுண்ணாவை அவன் பின்பற்றுவதற்கு அனுமதி இல்லை என்றால் இஸ்லாம் கேவலப்படுத்தப்படுகிறது, இஸ்லாம் அவமரியாதை செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு முஸ்லீம் பெயர் உள்ளவன் இஸ்லாத்தின் பெயரால் தன்னுடைய கண்ணியத்தை மட்டுமே பார்க்கிறான். புரிகிறதா இல்லையா? ஹராமை செய்வதற்கு நிர்பந்திக்கப்படுகிறான், பரவாயில்லை எனக்கு பதவி வேண்டும். அல்லாஹ்வின் சட்டத்தை மீற அவன் நிர்பந்திக்கப்படுகிறான், பரவாயில்லை எனக்கு பதவி வேண்டும். என்ன அர்த்தம்? இஸ்லாம் பாழ்படுத்தப்படுகிறது, இஸ்லாம் அவமரியாதை செய்யப்படுகிறது. இருக்கிறதா இல்லையா? முஸ்லிம்களுக்கு பொது இடங்களில் அவர்களுக்கு தொழுகைக்கு இடம் வேண்டும். எத்தனை முஸ்லீம் மாணவர்கள் படிக்கிறார்கள்? ஒவ்வொரு அரசாங்க பள்ளிக்கூடங்களிலும், அரசாங்க கல்லூரிகளிலும், பல்கலைக்கழகங்களிலும் முஸ்லீம்கள் படிக்கிறார்களா இல்லையா? முஸ்லீம் மாணவர்கள் படிக்கிறார்களா இல்லையா? எங்கேயாவது நமது இயக்கங்கள், நமது முஸ்லீம் சமுதாய மக்கள், எங்களது பிள்ளைகள் லொஹரு தொழுகை சொல்வதற்கு, ஜும்ஆ சொல்வதற்கு இங்கே இட வேண்டும். நாங்களும் இந்த நாட்டுக்கு டேக்ஸ் கட்டுகிறோம், இந்த நாட்டுடைய நன்மை தீமைகளிலே நாங்கள் பங்கு பெறுகிறோம், இந்த நாட்டின் ராணுவத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், எங்களது வழிபாட்டுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்கிறார்களா? எம்பிபிஎஸ் இடம் கேட்கிறார்களே, மெடிக்கலிலே இடம் கேட்கிறார்களே, இன்ஜினியரிங்கிலே இடம் கேட்கிறார்களே, தொழுகைக்கு இடம் கேட்கிறார்களா? இஸ்லாம் கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளை ஒரு காபிராக வளர்ந்தால் பரவாயில்லை, என் பிள்ளை ஒரு முஷ்ரிக்காக படித்தால் பரவாயில்லை, ஆனால் அவனுக்கு படிப்பு வேண்டும், படித்ததற்கு பிறகு பதவி வேண்டும். அதற்காக நாங்கள் சிறை செல்வதற்கும் தயார். எப்படி? அதற்காக நாங்கள் சிறைகளை நிரப்புவதற்கும் தயார். தொழுகைய பத்திரா தேவையில்லை. போராட்டம் எதற்கு? எத்தனை பொது இடங்கள் இருக்கின்றன, விமான நிலையங்களிலே நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ஹாஜிகள் பயணம் செல்கிறார்கள், அங்கே முஸ்லிம்களுக்கு தொழுவதற்கு இடம் இருக்கிறதா? அங்கே முஸ்லிம்கள் தங்களுடைய விவாதத்தை பேணுவதற்கு இடம் இருக்கிறதா? எத்தனை அரசாங்க துறைகள் இருக்கின்றன, என்ன ஆகிவிடப் போகிறது? அங்கே ஒரு முஸ்லிம்கள் என்ன செய்துவிடப் போகிறார்கள்? ஒரு நாலு பேர் நிற்கிற அளவுக்கு இடங்களை தான் போகுது ஜமாத்துக்கு, வேற ஏதாவது தேவையா? அந்த தூக்கிட்டு எங்க போக போறோம் நம்ம? யோசித்து பாருங்கள் என்ன நடக்கிறது. இஸ்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்லை, என்னுடைய வயிறு நிரம்ப வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பான. நீ தான் கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமுடைய கண்ணியம், எங்கே மார்க்கம் பேணப்படுகிறதோ அங்கே இஸ்லாமுடைய கண்ணியம் நிலைத்திருக்கும். இஸ்லாம் கண்ணியமாக இருந்தால் கண்டிப்பாக முஸ்லிம் கண்ணியமாக இருப்பான்.
இன்று எந்த அளவு முஸ்லிம்கள் கோழையாக மாறிவிட்டார்கள் என்றால்,
மனதளவில் பலவீனர்களாக, பயந்தவர்களாக, மனதளவில் திடுக்கம் உள்ளவர்களாக, நடுக்கம் உள்ளவர்களாக மாற்றார்களை பார்த்து அரண்டு மிரண்டு அவர்களின் அடிமைகளாக மாற நினைக்கிறார்கள் என்றால், நான் என்னை ஒரு காசினை விட கேவலமாகவும் மாற்றிக்கொள்ள தயார், நான் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்த தயார் இல்லை, ஆனால் எனக்கு தேவையெல்லாம் பிழைப்பு, எனக்கு தேவையெல்லாம் பதவி, எனக்கு தேவையெல்லாம் ஒரு வருவாய். எத்தனை இடங்களிலே முஸ்லிம் வாலிபர்கள் தாடி வைத்திருக்கிறார்கள் என்ற காரணத்தால் வேலை மறுக்கப்படுகிறது, முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தால் வேலை மறுக்கப்படுகிறது. இதற்கு அரசாங்கத்திலே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு ஒரு இயக்கம் இருக்குமே ஆனால் அந்த இயக்கம் எங்களுக்கு தேவை. அப்படி ஒரு போராட்டம் இருக்குமே ஆனால் அந்த போராட்டம் எங்களுக்கு தேவை. முஸ்லிம்கள் தாடி வைத்திருந்தாலும் அவர்கள் தங்களுடைய மத அடையாளங்களை பின்பற்றுவதோடு அவர்களுக்கு அரசாங்கத்திலே இடம் வேண்டும், அவர்களுக்கு தனியார் துறைகளிலே இடம் வேண்டும். முஸ்லிம்களுடைய மாணவர்கள், ஒரு மனிதன் பாலிகாகிவிட்டால், 10 வயதை அடைந்து விட்டால் தொழுகி அவன் மீது பாதிகாகி விடுகிறது, இல்லை என்றால் அந்த பெண்ணை அந்த ஆணை அடித்து அடித்து காயப்படுத்தியாவது தொட வைக்க வேண்டும்.
பிளஸ் டூ வரை ஒரு ஸ்கூல்ல படிக்கிறார்,
ஒரு தொழுகையை விடுவது நபி சொன்னார்கள், முஃப்திகளுக்கெல்லாம் முஃப்தி சொன்னார்கள், இமாம்களுக்கெல்லாம் இமாம் சொன்னார்கள். தொழுகையை விடுவது அறிந்த நிலையில் வேண்டும் என்று குஃபுர், அது இறை நிராகரிப்பு என்று சொன்னார்கள்.
எல்லாம் படிப்பதற்கு நேரம் இருக்கிறது, ஒரு ஆண் படிப்பதற்கு ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டதா பாடத்திட்டங்களிலே?
மஸ்ஜிதில் என்ன பாடத்திட்டம் இருக்கிறது?
அந்த பிள்ளைகள் திரும்புகிறார்கள் அல்லவா, அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படித்துவிட்டு திரும்புகிறார்கள் அல்லவா. அப்படி திரும்பக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அவர்கள் குர்ஆனையும் படிக்க வேண்டும். 10வது வகுப்பு முடிவதற்குள் ஒரு 10 ஜுஸ்வாவது அவனுக்கு மனப்பாடம் இருக்க வேண்டும். அவன் குர்ஆனுடைய சட்டங்களை, ஈமான் என்ன, அகீதா என்ன, கொள்கை என்ன, அக்லாக் ஒழுக்கம் என்ன, நபியை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது, மறுமையை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது, வாழ்க்கையை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று தொகுத்து பிரித்து படித்துக் கொடுப்பதற்கு மஸ்ஜிதுகளிலே ஒரு வகுப்பு இருக்கிறதா? அப்படியே எங்கேயாவது இருந்தாலும் நமது பெற்றோர்கள் அனுப்புகிறார்களா?
டியூஷன் இருக்குங்க, படிப்பு நிறைய இருக்குங்கோ,
என்னென்ன கிளாஸ் பாருங்க, ஸ்விம்மிங் கிளாஸ், ஜாக்கிங் கிளாஸ், அப்படியே கிளாஸ், வாக்கிங் கிளாஸ், என்னென்னமோ. இன்றைக்கு முஸ்லீம்கள் கூட டான்ஸ் கிளாஸுக்கு தங்களது பிள்ளைகளை அனுப்புகிறார்கள், மியூசிக் கிளாஸுக்கு தங்களது பிள்ளைகளை அனுப்புகிறார்கள், பெருமை பேசுகிறார்கள், என் பிள்ளை மியூசிக் நல்லா செய்வான், என் பிள்ளை நல்லா டான்ஸ் போடுவான். எங்கிருந்து வழிகேடு ஆரம்பமாகிறது பாருங்க. அன்புக்குரியவர்களே, உங்களது வீடுகளில் உள்ள இந்த டிவியை முதலில் உடைத்தெறியுங்கள், இந்த கேபிள்களின் இணைப்பை முதலில் கத்தரித்து தூக்கி எறியுங்கள்.
எல்லாரும் உறுதி எடுப்பீங்களா?
டிவி இருக்கலாம் எதற்காக? மார்க்க நிகழ்ச்சிகளை கேட்பதற்காக மட்டும். இந்த உலகம் சம்பந்தப்பட்ட எதுவாக இருக்கட்டும், ஏன் அது ஒரு செய்தியாகவே இருக்கட்டும், தேவையில்லை. கண்டிப்பாக செய்தி உங்களது காதில் விழுந்தே ஆகும். நீ செலவே செய்யவில்லை என்றாலும் செய்தியை கொண்டு வந்து அல்லாஹ் உனது காதிலே சேர்ப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
சொல்லுங்க பார்க்கலாம், நீ சேவல படிக்காதீங்க, 10 நாளைக்கு
டிவியே பார்க்காதீங்க, நியூஸ் ஒண்ணும் தேவை கிடையாது, கண்டிப்பா செய்தி காதுக்குள்ளார வருது. நீங்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் செய்தி அங்கேயும் வந்து சேரும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு.
எப்படி முஸ்லிம்கள் குர்ஆனில் இருந்து தூரமாக்கப்பட்டார்கள், அவர்களுடைய பொருளாதார கல்வியின் அடிப்படையிலே குர்ஆனில் இருந்து தூரமாக்கப்பட்டார்கள். சரியா, பிள்ளைக்கு எல்கேஜி பிள்ளைக்கு இவ்வளவு புத்தகங்கள் பார்த்தா இவ்வளவு புத்தகம் முடிஞ்சிச்சு, குர்ஆனை தூக்கி எறிந்தார்கள். முஸ்லிம் மாணவர்களை பார்த்து சொல்கிறேன் சகோதரர்கள், நபி என்றால் யார் என்று தெரியவில்லை. ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் பெரிய பெரிய பட்டதாரிகள் வந்தான், டீச்சருக்கு அக்ரடேஷன் பண்ணுவாங்க, நல்ல பெரிய பெரிய பட்டம் படித்த பிஏ எம்ஏ அப்புறம் என்னென்னமோ படித்த நம்மள ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இன்டர்வியூக்கு வந்தான். ஒரு 15 கொஸ்டின்,
இஸ்லாமை பற்றிய பேசிக் ஒரு 15 பிரச்சனை தயார் செய்து இப்ப பட்டம் படித்து வரக்கூடிய இந்த மக்கள் இடத்துல முஸ்லீம் இந்த வாலிபர்கள் இடத்துல இந்த வாலிப பெண்கள் இடத்துல மாற்றம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ரெண்டு பேப்பர்ல ஒரு 15 கேள்வியை ரெடி பண்ணி கொடுத்தோம். என்ன, இஸ்லாமுடைய ருக்குன்கள் என்றால் என்ன, இஸ்லாமுடைய ருக்குன் எத்தனை, அர்கானுல் இஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேல மெத்த படித்த நமது ஆண்கள் பெண்கள் குறிப்பா பெண்கள் அதை எழுதியிருப்பாங்க. அதுல ஒரு மதரசால படித்த ஒரு மாணவியை தவிர, டிகிரி படிச்சுட்டு மதரசால படித்த ஒரு மாணவியை தவிர அந்த ஒரு கேள்விக்கு யாருமே பதில் எழுதுங்களா. இப்ப சொல்லுங்க, ஏன் ஒரு முஸ்லிமான பிள்ளை காசு கொண்டு ஓடிக்கொள்கிறார்? இஸ்லாமுடைய முதல் ஹலீஃபா யார் எழுதி வச்சிருக்காங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படி ரசூலுல்லாஹிற்கு குர்ஆன் எத்தனை ஆண்டுகளில் இறக்கப்பட்டது? 2000 ஆண்டுகளிலே குர்ஆன் இறக்கப்பட்டது. பதில் எப்படி? இப்படி 15 கேள்விகளிலே அதிகப்படியான கேள்விகள் அனைத்திற்கும் ஒன்று பதில் இல்லை, இல்லை தவறான பதில்கள். இந்த சமுதாயத்திற்கு வெற்றி கிடைக்குமா? இந்த சமுதாயத்திற்கு எழுச்சி கிடைக்குமா? உங்களது மசூதிகள் எதற்கு? இவ்வளவு பெரிய அறங்களாக கோட்டைகளாக கட்டப்பட்ட மசூதிகளிலே குர்ஆன் சடங்காக தொழுகையில் மட்டும் ஓதப்பட்டு அதற்கு பிறகு குர்ஆனுடைய வகுப்புகள் அந்த மசூதியில் நடக்கவில்லை என்றால் அந்த ஊரை விட முசீபத்து பிடித்த ஊர் எதுவாக இருக்க முடியும்? ஏன் தொழுகையில் ஓதப்படுகிற குர்ஆன் புரியவில்லை, உணரவில்லை, அதனால் உள்ளக்கம் ஏற்படவில்லை, தொழுகைக்கு வெளியிலும் குர்ஆனுடைய கல்விகள் அந்த மசூதியில் போதிக்கப்படவில்லை, பரப்பப்படவில்லை, குர்ஆனை பற்றி அந்த மசூதியில் பேசப்படவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு சுவர் வேண்டுமா, கட்டிடம் வேண்டுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் எப்படி இருந்தது சொல்லுங்க. உலமாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள், கேட்டு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின மஸ்ஜித்ல இன்னைக்குள்ள மினாரா இருக்காங்க. நாங்க இந்த ஊருக்கு வர்றதுக்காக வேண்டி ஒரு ஊர் வழியா வந்தப்ப கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு 114 அடியில் ஒரு மினாரா கட்டியிருக்கிறாங்க. கேட்டா 114 சூரா இருக்கிறான் குர்ஆன்ல. எத்தனை இருக்கிறான் குர்ஆன்ல? எத்தனை சூரா இருக்கலாம்? 116 சூரா இருக்குதா, அதனால 114 அடியில் மினாரா. எத்தனை லட்சம் செலவு பண்ணி? 25 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி அல்லாஹ் இந்த மினாரா கட்டிய ஊர் மக்களுக்கெல்லாம் நாளை மறுமையில் அவர்கள் வரும்பொழுது ஜிப்ரீல் இவங்களெல்லாம் ஸ்பெஷலா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க, ஜன்னத்தில் பிரதோஷத்துக்கு அனுப்பிடுங்க. அனுப்புவானா? அனுப்புவானா சொல்லுங்கள் பார்க்கலாம். மினாராக்களை உயர்த்துவதா முஸ்லிம்களுடைய எழுச்சி, முஸ்லிம்களுடைய எழுச்சி? மினாராக்கள் உயர்த்தப்படலாம், உயர்த்தப்படட்டும், ஆனால் குர்ஆன் அங்கே உயர்த்தப்படவில்லையே, குர்ஆனின் கல்விகள் உயர்த்தப்படவில்லையே, குர்ஆனை பற்றி நமது முஸ்லிம் வாலிபர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லையே. சென்னை நகரத்தில் வசிக்கக்கூடிய நிலையை நான் சொல்கிறேன். 7 வயசு உள்ள, இதனை வயசு 7 வயசுடைய ஒரு கிறிஸ்துவ பிள்ளை, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எடுத்துக்கொண்டு பைபிள்ல எத்தனை அத்தியாயங்கள் இருக்கிறது, என்னென்ன வசனம் இதை பற்றி இருக்கிறது, அதை பற்றி இருக்கிறது என்று கேளுங்கள். புட்டு புட்டு வைப்பான், எப்படி மிக தெளிவாக அதை பற்றி பேசுவான். அவர்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிவிட்டால் காலையிலிருந்து சாய் மாலை வரை அந்த பைபிளை நெஞ்சிலே அழைத்துக் கொண்டு வீதி வீதியாக சுற்றுவார்கள், மணிக்கணக்காக அதை படிப்பார்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு அல்லாஹ் ஓதப்படும் வேதமாக எப்படி சொல்கிறான், முஸ்லிம்களை பற்றி அல்ல என்ன சொல்கிறான், காலையிலும் மாலையிலும் இரவும் பகலுமாக குர்ஆனை ஓத வேண்டிய முறையிலே ஓதக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த முஸ்லிம்களுடைய வாலிபர்களின் வாழ்க்கையெல்லாம் எதிரே கழித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் வேதத்தை தவிர மற்றதை புரிவதிலே, மற்றதை அவர்கள் சிந்திப்பதிலே மற்றவர்களுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களே, எப்படி எழுச்சி அடைவார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் நமது தாய்மார்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள், இரண்டு பக்கத்திலும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் தனது சாபத்தை நிறுத்திக் கொள்வானாக, அல்லாஹ் அவருடைய ரஹ்மத்தை இறக்குவானாக. முஸ்லிம்களுடைய வீடுகளே, முஸ்லிம்களின் இல்லங்களே, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்தை கொண்டு இந்த முஸ்லிம்கள் பெரிய பெரிய டிவிகளை வாங்கி வைத்துக் கொண்டு வீடுகளிலே எவ்வளவு சினிமாக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு சீரியல்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குமா இல்லையா? குர்ஆனை படிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நேரம், குர்ஆனை சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட நேரம், குர்ஆனுக்காக செலவழிப்பதற்கு கொடுக்கப்பட்ட செல்வம் எப்படி செலவழித்துக் கொண்டிருக்கிறது பாருங்க. இவற்றை எல்லாம் பார்த்து வளர்ந்து இவற்றிலே வாலிபத்தை அடையக்கூடிய ஒரு முஸ்லிமான வாலிபன், ஒரு முஸ்லிம் வாலிப பெண், அவளுக்கு இஸ்லாத்தின் மீது பிரியம் இருக்குமோ? தாய் தந்தையோடு, அண்ணன் தம்பியோடு, மாமன் தாய் மாமனோடு சினிமாக்களை பார்த்து, ஆடல் பாடலை பார்த்து ரசித்து அதையே கலாச்சாரமாக கண்டு வாழ்ந்த ஒரு முஸ்லிமான வாலிப பெண் ஒரு காப்பியோடு ஓடுவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? எங்கே என்ன காட்டப்படுகிறது சினிமாக்களில்? எது அங்கே போதிக்கப்படுகிறது? ஆபாசங்கள் எதை அல்லாஹ் தவித்தானோ, அனாச்சாரங்கள் எதை அல்லாஹ் தவித்தானோ, ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணை பார்க்கவே கூடாது, ஒரு அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணை பார்க்கவே கூடாது என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தில் அத்தனை அசிங்கங்களையும் வீடுகளிலே குடும்பமாக பார்த்து ரசித்துக் கொண்டு அல்லாஹ்வின் வேதத்தை புறக்கணித்து வாழக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பானா? அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பானா? இவர்களுக்கு மதிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவானா? உன்னுடைய வீட்டிலே என்னுடைய அடியான் என்று சொல்லக்கூடிய அப்துல்லாஹ் என்று பெயர் வைத்த உன்னுடைய வீட்டிலே என்னுடைய குர்ஆன் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறது, என்னுடைய குர்ஆன் அங்கே கீழே போடப்பட்டிருக்கிறது, என்னுடைய குர்ஆன் மதிக்கப்படாமல் அங்கே புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஷைத்தான் அங்கே கண்ணியப்படுத்தப்படுகிறார். நீங்கள் சினிமாக்களை பார்க்கும் போதெல்லாம், சீரியல்களை பார்க்கும் போதெல்லாம், ஆபாசங்களை அசிங்கங்களை பார்க்கும் போதெல்லாம், அல்லாவிற்கு பிடிக்காத காட்சிகளை நீங்கள் அங்கே பார்க்கும் போதெல்லாம் ரஹ்மானை நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்கள், சைத்தானை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையா? நீங்கள் அது சம்பந்தப்பட்ட ஒரு சீடியையோ அல்லது ஒரு புத்தகத்தையோ நீங்கள் வீட்டுக்கு வாங்கி வந்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கேவலப்படுத்துகிறீர்கள். உங்களது வீடுகளிலே குர்ஆன் படிக்க இருக்கிறது, நாள் மாதமாக மாறுகிறது, மாதம் ஆண்டாக மாறுகிறது, குர்ஆன் திறக்கப்படவில்லை. ஆனால் ஒரு முஸ்லீமுடைய வீட்டிலே என்னென்ன புத்தகங்கள் இருக்கின்றன, பெயர் சொல்ல வெட்கமாக இருக்கிறது. செய்தி தெரிஞ்சுக்கிறாங்களா? படிச்சு கொஞ்சம் பொழுது போக்கலாம். எதை படித்து? பாவத்தை படித்தா? பாவத்தை பார்த்தா? எதை படித்து பொழுதை போக்க நினைக்கிறீர்கள்? இப்படியெல்லாம் பொழுதுபோக்கினால் சத்தர் என்ற நரகத்திலே பொழுது போக்க வேண்டும். சத்தர் என்ற நரகம் யாருக்கு தெரியுமா? இல்லா அஸ்ஹாபல் யமீன் ஃபீ ஜன்னாதின் யத்ஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர் قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين
سخر عند نرغت الويندوه لا تبقي ولا ترى வைத்துக் கொள்ளவும் செய்யாது, வெளியே விடவும் செய்யாது. மனிதனின் தோலை சுட்டு பொசுக்கிக் கொண்டே இருக்கும் அந்த நரகத்திலே நுழைபவர்கள் யார் தெரியுமா? வீணான காரியங்களிலே தங்களது நேரங்களை கழித்துக் கொண்டிருப்பவர்கள், விளையாட்டாக தங்கள் வாழ்க்கையை போக்கிக் கொண்டிருப்பவர்கள், இபாதத்தை மறந்தவர்கள். எது வேண்டும் சகோதரர்கள்? இந்த உலகத்திலே குர்ஆனுக்காக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை இம்மையிலும் மறுமையிலும் பெறுவது வேண்டுமா, அல்லது வீடுக்காக வாழ்ந்து குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்து மறந்து வாழ்ந்து சக்கர என்ற நரகத்திலே எய்வது வேண்டுமா? அல்லாஹ் பாதுகாப்பானா? எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை சிந்திப்பார்கள்? இந்த முஸ்லிம்களுடைய நிலை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? முஸ்லிம் வாலிபர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் திசை திரும்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு பக்கம் புரிந்து கொள்ளுங்கள். உலகம் தேவை, வாழ்க்கையிலே முன்னேற்றம் தேவை என்பதற்காக மார்க்கத்தை அவர்கள் புறக்கணிப்பதற்கு தள்ளப்படுகிறார்கள், மார்க்கத்தை மறப்பதற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஒரு மனிதன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரா, ஒரு முஸ்லீம் வாலிபன் அவனை பார்த்து ஜிப்ரீல் யார் என்று கேட்டால் தெரியவில்லை என்று சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் யார் என்று கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு தெரியாது என்று சொல்கிறான். ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் யார் என்று கேட்டால் அவர் கடவுளுடைய குழந்தை என்று சொல்கிறார். கிறிஸ்தவர்களுடைய பள்ளிக்கூடங்களிலே படித்த காரணத்தால் ஒரு முஸ்லிம், யார் ஒரு முஸ்லிம் சொல்கிறான், மார்க்கத்தை மறப்பதற்கு மார்க்கத்தை புறக்கணிப்பதற்கு தள்ளப்பட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட வாலிபர்கள் வீழ்ச்சி அடைவார்களா எழுச்சி அடைவார்களா? இவர்களுடைய நேரம், இவர்களுடைய பொருளாதாரம் எதற்காக செலவழிக்கப்படுகிறது யோசித்து பாருங்கள். எதற்காக செலவழிக்கப்படுகிறது? ஆடைக்காக, அலங்காரத்திற்காக, சுற்றுவதற்காக, சுவையான உணவுகளை திண்டு ரசிப்பதற்காக, பொழுதுபோக்குக்காக, இன்னும் எத்தனையோ எத்தனையோ காரியங்களுக்காக முஸ்லிம் வாலிப ஆண்கள் பெண்கள் எவ்வளவு தம்பி கொடுக்கிறார்கள், தங்களது நேரங்களை செலவு செய்கிறார்கள் யோசித்து பாருங்கள். சொல்றது சரியா இல்லையா? ஒவ்வொரு வாலிபனுடைய கையிலும் பல ஆயிரங்கள் மதிப்புடைய செல்போன்கள் இருக்கின்றன. அவர்களுடைய வீடுகளிலே பல லட்சங்கள் மதிப்புடைய எத்தனையோ நவீன டெக்னாலஜி பொருட்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு அவன் என்ன செலவு செய்திருக்கிறான் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு அவன் என்ன செலவு செய்திருக்கிறான்? ஒரு குர்ஆனை தானும் படித்ததோடு தனது முஸ்லிம் அல்லாத தனக்கு அறிமுகமான ஒருவருக்கு இந்த வேதத்தை படித்துப்பா, இன்னும் நீ எதை எதைய உலகம் பொதுமறை என்று சொல்கிறாயே, உன்னை படைத்த இறைவன் சொல்கிறான் உலக மக்களுக்கே பொதுமறை அல்குர்ஆன் என்று, ஒரு முறை இதை படித்துப்பார் என்று ஒரு 100 ரூபாயை செலவு செய்து ஒரு குர்ஆனின் தமிழாக்கத்தை வாங்கி தனக்கு அறிமுகமான அண்டை வீட்டாருக்கோ அறிமுகமான தன்னோடு படித்த ஒரு மாணவருக்கோ ஒரு முஸ்லிம் கொடுத்திருக்கிறானா யோசித்து பாருங்கள். அல்லாஹ் கேட்க மாட்டான், அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். நீயும் படிக்கவில்லை, எல்லா மக்களுக்கும் வழிகாட்டி என்று அல்லாஹ் சொல்கிறார். நீ இந்த குர்ஆனை கொடுக்காத காரணத்தால் குப்பைகளை வைத்துக் கொண்டு, கூலங்களை வைத்துக் கொண்டு, பொய்களை வைத்துக் கொண்டு இது உலக பொதுமறை என்று சொல்கிறார்கள், இது உலக பொதுவேதம் என்று சொல்கிறார்கள். ஏன் முஸ்லிம் கொடுக்கவில்லை? எனவே அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அதை கொடுத்திருந்தால், அதை புரிய வைத்திருந்தால், அதை அவர்களுக்கு முன்னால் படித்திருந்தால் அவர்களுக்கு புரிய வைத்திருக்கும். ஆகா, இப்படிப்பட்ட வேதமாய் எதற்கெல்லாம் செலவு செய்கிறீர்கள்? எத்தனை லட்சங்களை செய்து ஒரு படிப்பை அடைய வேண்டும், பட்டத்தை அடைய வேண்டும் முயற்சி செய்கிறீர்கள். குர்ஆனுக்காக என்ன செலவு செய்திருக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய இந்த வேதத்துக்காக இந்த ஊர்ல உள்ள மக்கள் யாரா இருந்தாலும் சரி, மஸ்ஜிதுக்கு வாங்க, நாங்க குர்ஆன் ஃப்ரீயா சொல்லி தரோம் எல்லாருக்கும். மஸ்ஜிதுடைய குர்ஆனுடைய நீதி போதனை வகுப்பு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? மஸ்ஜிதை சுற்றி வாழக்கூடிய மாற்றார்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை என்று, இந்த இஸ்லாமிய மார்க்கம் நீதத்தை போதிக்கிறது, உறவை பேண வேண்டும் என்று போதிக்கிறது, ஒழுக்கத்தை போதிக்கிறது, நேர்மையை போதிக்கிறது, வாய்மையை போதிக்கிறது, நன்மையை போதிக்கிறது, கொடையை போதிக்கிறது, கொடுத்து வாழ வேண்டும் என்று போதிக்கிறது, அன்பை போதிக்கிறது என்று அவர்கள் அறிந்திருப்பார்களா இல்லையா? நீங்கள் என்ன செய்வீர்கள்? குர்ஆனை மூடினீர்கள், அதை பதுக்கினீர்கள், குர்ஆனை பதுக்கினீர்கள், அல்லாஹ்வின் அடியார்களின் கைகளில் இருந்து குர்ஆனை பறித்தீர்கள். எனவே என்ன செய்தான் ஷைத்தான்? என்ன செய்தான்? என்ன செய்தான்? தன்னுடைய ஏஜென்ட்களை ஏவிவிட்டான். அவர்கள் சினிமாக்களை கொண்டு, சீரியல்களை கொண்டு இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லிம் என்றால் என்ன என்று ஷைத்தானின் வகையினால் படம் எடுத்து அதை அவர்களுக்கு காட்டுகிறார். முஸ்லிம் வீட்டிலேயே அந்த படம் பார்க்கப்படும். எப்படி புரியுதுங்களா இல்லையா? புரியலையா? ஷைத்தான் இப்படி முஸ்லிம் என்றால் யார், இஸ்லாம் என்றால் யார் என்று அவன் தன்னுடைய ஏஜென்ட்களுக்கு போதித்து, அவனுடைய ஏஜென்ட்கள் சினிமாக்கள் சீரியல்களின் மூலமாக இஸ்லாமை பற்றி முஸ்லிமை பற்றி எடுத்த படம் யார் வீட்டிலேயே பார்க்கப்படுகிறது? முஸ்லிம்களுடைய வீட்டிலே பார்க்கப்பட்ட காரணத்தால் இன்று முஸ்லிம்களிலே பலருக்கே இஸ்லாத்தை பற்றிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. நான் பழகிய பார்த்த இடங்களிலே சொல்கிறேன், பல படித்த அல்லது தங்களை தாங்களே ஒரு பொருளாதாரத்திலே வளர்ந்து தாங்கள் எல்லாம் ஒரு பெரிய சொசைட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் சில நேரங்களில் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட போது என்ன சரிதான் அனுப்பிச்சா,
இந்த காலத்திலாம் இப்படி எல்லாம் தாடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் டிரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் நம்மளை நாமளே கேவலப்படுத்திக்கிறதா இல்ல? இதெல்லாம் நம்ம பார்த்தாலே அவங்க பயப்படுறதா இல்ல? இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு தீவிரவாதமா தெரியல, ஒரு பழமைவாதமா தெரியல. யார் பேசுகிறாங்க?
அதையே அவன் பார்த்து வாழ்ந்தான், அதையே அவன் கேட்டு வாழ்ந்தான். அதுதான் முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் என்பதாக அவன் அங்கே போதிக்கப்படுகிறான். யார் மூலமாக? இங்கிலீஷின் மூலமாக.
சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த புர்கா போடுறாங்க, ஹிஜாப் போடுறாங்க. இன்று பல பள்ளிக்கு முஸ்லிம் பெண்கள் படிக்க வேண்டும், அவர்களுக்கு கல்வி வேண்டும், நமது பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களுடைய கலாச்சாரங்கள், முஸ்லிம்களுடைய கல்விக்கூடங்கள் உருவாக வேண்டும். அங்கே நமது முஸ்லிம் பெண்கள் நமது பிள்ளைகளுக்கு தரமான ஒழுக்கத்தை, ஒழுக்கத்தோடு சேர்ந்த நல்ல கல்வியை போதிக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே அந்த கல்வி அவர்கள் இஸ்லாமை புறக்கணிக்கும்படி செய்துவிடக் கூடாது. அதே அந்த கல்வி இஸ்லாத்திலிருந்து அவர்கள் வெளியேறும்படி செய்துவிடக் கூடாது.
இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, இந்த ஹிஜாப் போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிட்டு போனா மாற்றார்கள் எல்லாம் நம்மளை பார்த்து பயந்துருவாங்க.
அமெரிக்காவுடைய நாட்டு அமெரிக்காவில் ஒரு ஹிஜாப் அணிந்த தன்னை முழுமையாக மறைத்து, கைக்கும் முறை காலுக்கும் முறை தன்னை முழுமையாக மறைத்த ஒரு பெண் நூற்று கணக்கான அமெரிக்கர்களிடத்தில் பேட்டி எடுக்கிறார்.
எப்படி?
நூற்றுக்கணக்கான அமெரிக்கர்களிடத்தில் பேட்டி எடுக்கிறார். என்னை பார்த்தால் உங்களுக்கு பயமாக. அவர் அந்த பெண்மணி பேட்டி எடுத்த எந்த ஒரு முஸ்லிம் அல்லாத பெண்மணியும் அப்படி இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் தங்களை படித்த மேலாதிகளாக நினைத்துக் கொண்டு பேண்ட் செட்டு போட்டுக்கிட்டு போகக்கூடிய பெண்கள் இதெல்லாம் பழமைவாதம், இதை பார்த்தா பயமா இருக்கிறாங்க. புரிஞ்சுதா? அதுபோன்று மாற்றார்களிடத்திலே கேட்கிறார். இரண்டு அடையாளங்களை வைத்துக் கொண்டு ஒரு ஹிஜாப் அணிந்த பெண்மணி, இன்னொரு பக்கம் ஹிஜாப் அணியாமல் சும்மா தலையை ஒரு முக்காடு போட்டிருக்கக்கூடிய பெண்மணி. இந்த இரண்டு பெண்களிலே இஸ்லாமை பின்பற்றக்கூடிய பெண்மணி யார் என்று நீங்கள் அடையாளப்படுத்துங்கள் என்றால், அத்தனை மக்களும் அந்த முழுமையாக தன்னை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை சொல்கிறார்கள். தவிர யாரை சொல்லவில்லை. இந்த நவீன உலகத்திற்கு ஏற்ப தனது ஒழுக்கத்தை மறந்த, தனது இஸ்லாமிய கலாச்சாரத்தை மறந்த பெண்ணை சொல்லவில்லை சகோதரர்கள். இப்படி நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கண்ணியம் இருக்கிறது, இது அல் குர்ஆனை கொண்டிருக்கிறது. இந்த முஸ்லிம் வாலிபர்கள் அல் குர்ஆனோடு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார், அல் குர்ஆனை அறிந்த அறிஞர்களோடு தங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார், அல் குர்ஆனோடு அவர்கள் வாழ ஆரம்பித்தால் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளை தங்களது வாழ்க்கையின் அந்த அடிப்படைகளாக ஆக்கிக் கொள்ளும் பொழுது, குர்ஆனோடு அவர்கள் வாழ்ந்து குர்ஆனுக்காக ஒற்றுமையை கண்டு பிரிவினை, பழுப்புவாதம், இனவாதம், பலவிதமான பிரிவுகளால், பலவிதமான இயக்கங்களால் பிரிந்திருப்பதை விட்டுவிட்டு குர்ஆனை கொண்டு அவர்கள் ஒழுக்கத்தை தேடி, ஒற்றுமையை தேடி, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முன்னுரிமை கொடுத்து, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பது, உணர்வது, புரிவது என்று அவர்கள் வந்து விடுவதுதான் அவர்களுடைய எழுச்சி சகோதரர்களே. இதை கொண்டுதான் கண்ணியம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஆட்சியை காத்திருக்கிறார். பிறரை ஆளுவதற்கு உங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஆளப்படுவதற்கு அல்ல. வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த். உங்களை பூமியில கலீஃபாவாக ஆக்குவதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான். எப்படி? இந்த பூமியில ஆட்சியாளர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான். எதை கொண்டு? அல் குர்ஆனை கொண்டு, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை கொண்டு. அதற்கு செய்ய வேண்டிய வேலை என்ன சகோதரர்கள்? உங்களது வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை கொண்டு வாருங்கள், ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வாருங்கள், ஒரு முடிவை எடுங்கள். இன்றே அந்த முடிவு எடுக்கப்படட்டும். நாம் யார் என்பதை உணர வேண்டும். நம்முடைய அரப்பு இறைவன் யார் என்பதை உணர வேண்டும். நம்முடைய மார்க்கம் எது என்பதை உணர வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனை உணர வேண்டும். இந்த மார்க்கத்திற்காகத்தான் நாம் எதையும் செய்வேன். என்னை பார்த்து பிறர் பின்பற்ற வேண்டும். எப்படி? எப்படி? நான் ஒரு முஸ்லிம், நான் அல்லாஹ்வால் வழிகாட்டப்பட்டவன், சிறந்த ஒரு நபியால் வழிகாட்டப்பட்டவன். என்னை பார்த்து பிறர் நடக்க வேண்டும், என்னை பார்த்து பிறர் பின்பற்ற வேண்டும், பிறரை நான் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உலக மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட மக்கள் குன்தும் கைர உம்மத்தின்,
நன்மை எது என்று அவர்களுக்கு தெரியாது, நாம் தான் சொல்ல வேண்டும். தீமை எது என்று அவர்களுக்கு தெரியாது, நாம் தான் அவர்களுக்கு தீமை எது என்று சொல்ல வேண்டும். செல்வத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது, நாம் தான் சொல்ல வேண்டும். ஒழுக்கம் எது, மானம் எது, மரியாதை எது, அன்பு எது, பாசம் எது, எது வாழ்க்கைக்கு தேவை என்பது அவர்களுக்கு தெரியாது, நாம் தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆன் புறக்கணிக்கப்பட்டதால் நாம் என்ன செய்கிறோம் பாருங்கள், பிறர் என்ன செய்கிறார், பிறர் எப்படி நடத்துகிறார், பிறர் எப்படி இருக்கிறார், அதுதான் வாழ்க்கையின் கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு சிறிய விளக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், வருத்தப்படாதீர்கள், புரிஞ்சால் அடுத்த ஆண்டு திருத்திக் கொள்ளுங்கள். இப்ப இந்த வச்சிருக்கிற பழக்கம் எல்லாம் இதுவும் என்ன, இதுவும் ஒரு மாற்றாளர்களுடைய கலாச்சாரம். இதை கொண்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா, இதற்கு செலவழிக்கப்பட்ட இந்த செலவை கொண்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்றால் அதே இல்லை. இதை கொண்டு ஒரு இஸ்லாம், இதற்கு செலவழிக்கப்பட்ட இந்த செலவை கொண்டு ஒரு இஸ்லாமிய நூல், ஒரு குடும்பத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நூல் வாங்கி அதிலே நீங்கள் இந்த மாணவன் இந்த விஷயத்திலே தேர்வு பெற்று அவன் முன்னேறியதற்காக அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அது அவனுக்கு வழிகாட்டும், அது அவனை சீர்திருத்தும், அவனது பெற்றோரை சீர்திருத்தும். இது திருத்தமா, இது திருத்தமா. சில நேரங்களிலே இது பெருமையைத்தான் கொடுக்கும். மாற்றார்கள் என்ன செய்தார்கள், கப்பு கொடுப்பாங்க, அவர்கள் இப்படி கொடுப்பார்கள், நமக்கு இப்படியா. ஒரு தேவையற்ற விஷயத்தை செலவு செய்வதற்கு நமக்கு மாற்றம் அனுமதித்திருக்கிறதா, போச்சுக்காதீங்க. ஒரு விஷயத்தை உணர்வதற்காக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய யூதர் சமுதாயத்திடம் சொன்னார்கள், யூதர்கள் சென்ற வழியிலே செல்லக்கூடிய ஒரு காலவரம், அவர்கள் உடுப்பின் பொந்திலே நுழைந்திருந்தால் அங்கேயும் நீங்கள் நுழைய நுழைத்தீர்கள் என்று அல்லாஹ்வின் யூதர் சபித்தார்களே, அந்த வழி நமக்கு வேண்டாம். நாம் நமது கண்ணியம் எது, நமக்கு வழிகாட்டி யார் என்பதை உணர வேண்டும் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தி ஒழுக்கம், அன்பு, பாசம், மரியாதை பிற மக்களோடு, உங்களை சுற்றி உள்ள மக்களோடு, மாற்றார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நமது மார்க்கத்திற்கு வெளியே பலர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நேர்வழி பெறுவதற்கு காரணமாக நீங்கள் மாறுங்கள் வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே. ஆனால் இது எப்படி, முஸ்லிம் வாலிபர்களை பார்த்தால் பலர் தங்களது முகத்தை சுடித்துக் கொள்ளக்கூடிய அளவில், பலர் தங்களது முகத்தை திருப்பக்கூடிய அளவிற்கு இவர்களால் சுத்தமாக இருக்க மாட்டார்கள். இவர்களது தெருவா சுத்தமாக இருக்காது. உதாரணத்துக்கு பாருங்க, இங்க பாருங்க, நம்முடைய தெருவெல்லாம் பாருங்க, எப்படி அதனது தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு பிரித்துக்கு போட்டுக்கிறாங்க. சுத்தம் ஈமானுடைய பகுதி என்று சொன்னார்கள். நபி அவர்கள் ஒரு குப்பையை பார்த்தால் அதை எடுத்து ஓரத்திலே போட்டு விட்டு செல்வார்கள். மக்களுக்கு இடையூறு தரக்கூடியதை அகற்றுவது ஈமானின் ஒரு கிளை என்று சொன்னார்கள். முஸ்லிம்களுடைய தெருக்களை பாருங்கள், சாக்கடைகளாக, குப்பைகளாக, கூலங்களாக இருக்கிறது. இதுவா மாற்றார்களை இஸ்லாத்தின் பக்கம் கவரும். முஸ்லிம்களிலே மோடர்கள் எத்தனைக்கு அத்தா வெளிநாட்டிலிருந்து சம்பாதித்து காசு அளிப்பார், இவனுக்கு டிரைவிங் லைசன்ஸே இருக்காது, பைக் எடுத்து இவன் பறக்கிற பறைய பார்த்தா எல்லாரும் பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கும். எங்கே ஒழுக்கம் சென்றது, ஒரு காவிர்களும் தெருமுனையிலே நின்று கொண்டு அங்கே வரக்கூடிய பெண்களை கேலி செய்கிறார்கள், அங்கே வரக்கூடிய பெண்களை பார்த்து ரசிக்கிறார்கள். அது போன்றுதான் முஸ்லிம் வாலிபர்களும் ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்திலே இஷா தொழுகைக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு வீட்டின் வெளியிலே என்ன வேலை இருக்கிறது, ஆனால் நமது வாலிபர்கள் எல்லாம் இஷாவிற்கு பிறகுதான் வீட்டுக்கு வெளியிலே செல்கிறார்கள். முன்னாடி எல்லாம் நம்முடைய கிராமங்களில், நானும் கிராமத்தில் வளர்ந்தவன் தான், அசர தொழுகைக்கு பின்னாடி எந்த துப்பட்டையும் பார்க்க முடியாது, சரிங்களா இல்லையா. அசர தொழுது முடிச்சுட்டா அவங்க எங்க இருந்தாலும் மகரிபுக்குள்ள வீட்டுக்கு ஓடி வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு புர்காவை போட்டுட்டு மகரிபுக்கு பின்னாடிதான் ஷாப்பிங் போறாங்க. شيطان قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب. شيطان எப்போது பரவுகிறார், இரவு நேரத்தில் பரவுகிறார். முஸ்லிம் வாலிபர்கள் பாருங்க, எங்கே அவர்களது நேரம் எப்போது கழிகிறது, இஷாவுக்கு பின்னாடி சுத்துறது, மகரிபுக்கு பின்னாடி வெளியே கிளம்புறா, 12 மணி 11 மணிக்கு வரலாம். இவை மாற வேண்டும் சகோதரர்கள். நம்முடைய அக்லா, நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய அந்த மாற்றார்களுடன் இருக்க இதனுடைய பழக்கம் இது எப்படி இருக்க வேண்டும்? இந்த மார்க்கத்தை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு வெளியூருக்கு போயிருக்கும் பொழுது, வெளிநாட்டுக்கு போயிருக்கும் பொழுது, ஒரு தாவா நிகழ்ச்சியில மாற்று மத மக்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் இருந்து கொண்டிருந்த போது, அப்போ புதிதா இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அவர்கள் எப்படி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அங்கே கேட்கப்பட்ட போது, அப்போ ஒருவர்களா வந்து சொல்றாங்க, அது பெரும்பாலானவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஒரு உண்மையான முஸ்லீமோடு பழகிய போது, எப்படி ஒரு உண்மையான முஸ்லீமோடு பழகிய போது அந்த முஸ்லீமின் குணத்தால் கவரப்பட்டு இஸ்லாமை அதன் மூலமாக தெரிந்து அவர்கள் இஸ்லாமிற்கு வந்தார்கள். யோசித்து பாருங்கள், அப்படி நாம் இன்று இருக்கிறோமா சகோதரர்கள்? நம்முடைய செல்வம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நேரம், இதையெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மார்க்கத்தையும் தெரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த நேரம் எல்லாம் இயக்கங்களை வளர்ப்பதற்காக, இயக்கங்களை பரப்புவதற்காக, ஒன்றுமில்லாத காரியங்களுக்கு சண்டை சந்தனம் செய்து கொள்வதற்காக ஏன் செலவழிக்கப்படுகின்றன? யோசித்து பாருங்கள். அழைப்பு பணியை அடிப்படையாக வைத்து, ஒற்றுமையை அடிப்படையாக வைத்து, அன்பை அடிப்படையாக வைத்து, மார்க்க அறிஞர்களை மதித்து, சமுதாயத்தின் மூத்த நமது மூத்த மக்களை தலைவர்களை அவர்களை மதித்து ஒற்றுமையோடு வாழ பழகுவோமாக, உறவுகளை அனுசரித்து வாழ பழகுவோமாக, விட்டு கொடுத்து வாழ பழகுவோமாக, அன்பை அடிப்படையாக வைத்து, பணிவை அடிப்படையாக வைத்து, அடக்கத்தை அடிப்படையாக வைத்து வாழ பழகுவோமாக. அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த செல்வத்தை ஆடம்பரமான வீடுகளை கட்டுவதிலோ, ஆடம்பரமான வாகனங்களை வாங்குவதிலோ, அனாவசியமான சுகபோகங்களை அனுபவிப்பதிலோ செலவு செய்யாமல் உங்களுடைய உறவுகளுக்கு கொடுங்கள், அவர்களின் பிள்ளைகளின் கல்விக்கு கொடுங்கள், ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு அந்த செல்வத்தை கொடுங்கள். யாருக்கு தொழில் இல்லையோ அவர்களுக்கு ஒரு தொழிலுக்கு உதவி செய்யுங்கள், படிப்பில்லாதவர்களுக்கு படிப்பை கொடுங்கள். ஒரு முஸ்லிமுடைய முகல்லாவிலே ஒரு பேங்க் வந்து நான் படிப்புக்கு வட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மீதும் சாபம் இருந்தது. ஒரு பேங்க் ஒரு முஸ்லிம்களுடைய முகல்லாவிலே உருவாகி அந்த பேங்க் சொல்லுகிறது, நாங்கள் நகைக்கு கடன் தருகிறோம் என்றால் அந்த ஒட்டுமொத்த சாபம் யாரை சாரம் சொல்லுது? நீங்கள் மத்தியிலிருந்து வெளியே வருவதால் என்ன பிரயோஜனம் சொல்லுவிட்டு அங்கே முஸ்லீமுடைய வீடு ஒன்று வாடகைக்கு கொடுக்கப்படுகிறது. எதற்காக? முஸ்லீம்களுடைய பிள்ளைகளுக்கு பேங்க் வட்டிக்கு லோன் கொடுப்பதற்காக. முஸ்லீம்களுடைய செல்வங்கள் சகாத்தாக வசூலிக்கப்பட்டு, சதக்காவாக வசூலிக்கப்பட்டு நாங்கள் எங்களது பிள்ளைகளுக்கும் கொடுப்போம், எங்களை அண்டி வாழக்கூடிய மக்கள் இஸ்லாமால் கவரப்படுவதற்காக அவர்களுக்கும் கொடுப்போம் என்றால் நமக்கு பகைவர்கள் உருவாகுவார்களா இல்லை நண்பர்கள் உருவாகுவார்களா? யோசித்து பாருங்கள். ஏழை இல்லாத முஸ்லிம்களுக்கெல்லாம் நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம் என்றால் இந்தியாவில் அடுத்த 10 வருஷத்திலே ஒரு முஸ்லீம் அல்லாதவன் இருக்க மாட்டான், எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்து விடுவாங்க. முஸ்லிம்கள் எல்லாம் அவர்களது மதத்திலே சேர்ந்தால் வீடு கட்டி தருகிறார்களாம். ஏன் செய்ய முடியாது? ஒழுங்காக ஜகாத் வசூலிக்கப்பட்டால், ஒழுங்காக ஜகாத் வசூலிக்க 1 கோடி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அரசாங்கத்திற்கு கணக்கு கொடுக்கிறீர்கள் இல்லையோ, மஸ்ஜிதுடைய இமாமுக்கும் முத்தவல்லிக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஏன்? அவர்கள் தான் ஜகாத்தை வசூலிக்கக்கூடிய அதிகாரம். கண்டிப்பாக 1 கோடி ரூபாய்க்கு 2.5 லட்சம் கண்டிப்பாக ஜகாத் கொடுக்கப்பட்டால், நகை 85 கிராம் அடைந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும் அதிலிருந்து 2.5% அல்லாஹ்வுடைய பாதையிலே மஸ்ஜிதிற்கு கொடுக்க வேண்டும். மஸ்ஜிதுக்கு என்ன? மஸ்ஜிது செலவு செய்வதற்கல்ல, அந்த மஸ்ஜித் தனது முஹல்லாவிலே உள்ள ஏழைகளுக்கு அதை பங்கு வைக்கும். மஸ்ஜிதிலே ஒரு தப்தர் இருக்க வேண்டும். அந்த தப்தரின் ஒரு பகுதியிலே செல்வந்தர்களுடைய பட்டியல், அவர்கள் வருடம் வருடம் எவ்வளவு ஜகாத் கொடுக்கிறார்கள் என்ற கணக்கு இருக்க வேண்டும். இன்னொரு பக்கத்திலே மஸ்ஜிதை சுற்றியுள்ள ஏழைகள், ஜகாத் வாங்குவதற்கு தகுதியானவர்கள், அவர்களது வீட்டிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் யார் இருக்கின்றார்கள், அவர்களுடைய படிப்பு செலவு என்ன, அவர்கள் வாடகை வீட்டிலே இருக்கிறார்களா, அவர்கள் என்ன வசதியில் இருக்கிறார்கள் என்பது எழுதப்பட்டு இங்கே செல்வந்தர்களிடமிருந்து வசூலிக்கப்படக்கூடிய ஜகாத். இப்ப ரொம்ப கவனமாக கேளுங்க, இமாமும் முத்தவல்லியும் அதை எடுத்துக்கொண்டு அந்த ஏழையினுடைய வீட்டுக்கு கண்ணியமா எடுத்துட்டு போய் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஹக்கு இது, இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரும். எப்போது அல்ல, ஒரு ஏழை உங்களை தேடி வந்து கெஞ்சி தனது மானத்தை இழந்து ஒரு பிச்சைக்காரராக இருக்கும் போது அல்லாஹ்வுடைய கருணை இழந்தாது. சகோதரர்களே, இந்த எத்தனை முஸ்லிம் வாலிபர்கள் வாலிபர் பெண்கள் தங்களுடைய படிப்பை பற்றி தங்களது பெற்றோர்களிடத்திலே லட்சக்கணக்கான ரூபாய்க்கு நீங்கள் செல்வத்தை வாங்குகிறீர்களே, உங்களோடு படிக்கின்ற எத்தனை ஏழை முஸ்லீம் வாலிபர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய படிப்பை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? உங்களுடைய அனாவசியமான தேவைகளை நீங்கள் நிறுத்திக் கொண்டாலே ஒவ்வொரு முஸ்லீமான வாலிபனும் இன்னொரு முஸ்லீமான வாலிபனை படிக்க வைக்கிறார் முடியாதா இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி நாம் எழுச்சி பெற்றால்தான் சகோதரர்களை இந்த சமுதாய உலக மக்களை வழிநடத்தக்கூடிய உலக மக்களுக்கு முன்மாதிரியான மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாகுவோம். அப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள், அப்படித்தான் தாபியீன்கள் இருந்தார்கள், அப்படித்தான் கண்ணியத்திற்குரிய இமாம்கள் இருந்தார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அது போன்ற ஒரு வழியிலே நாம் செல்வோமாக. அல்லாஹ்விடமிருந்து, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து, இந்த மார்க்கத்திலிருந்து, குர்ஆனிலிருந்து, சுன்னாவிலிருந்து நம்மை திசை திருப்பக்கூடிய, நமது பாதையை மாற்றக்கூடிய அனைத்து விதமான சொல், செயல், காரியம், கலாச்சாரம், சம்பிரதாயங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்வோமாக. யா அல்லாஹ், எங்கள் சமுதாயத்தை சீர்திருத்துவாயாக. எங்களது வாழ்வில் ஆண்களுக்கு பெண்களுக்கு இறைச்சத்தை ஏற்படுத்துவாயாக. மார்க்கத்தோடு எங்களை ஈடுபடுத்தி வைப்பாயாக. உனது பொருத்தத்திற்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஈமானை, இஸ்லாத்தை, தக்வாவை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்துடுவாயாக. அல்லாஹ் ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين